நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய இனிதான நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் சேலம் பட்டணத்தில் உள்ள அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்த்துதலையும் உங்கள் மத்தியிலே தெரிவிக்க சொன்னார்கள். அவருடைய வாழ்த்துதல்களையும் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த ஒரு நாள் ஒரு விசேஷ நாளாக இருக்கும்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். எப்படியெனில் உலக காரியங்களில் நம்ம எவ்வளோ நாள் நம்ம பிரயாசப்பட்டு எவ்வளோ நேரத்தை வீணாக செலவழித்த காலங்கள் உண்டு. ஆனாலும் இந்த ஒரு நாள் கண்டிப்பா தேவனுடைய விஷயங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற அந்த சத்தியங்களை குறித்து தியானிக்கும் பொழுது அது கண்டிப்பா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தேவன் தாம் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திருக்கான்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். இன்றைய கூட நம்ம எடுத்துக்கொண்ட இந்த பாடத்தினுடைய தலைப்பு பொறுமை. அது இது பாத்தீங்கன்னா இந்த ஒரு தலைப்பு எந்த பகுதியிலிருந்து நம்ம எடுத்தோம்னா ரீப்ரிண்ட்ஸ்ல இருந்து பேஜ் நம்பர் 2790. சோ அதுல இருக்கிற சில முக்கிய சாராம்சங்களை மாத்திரமே உங்கள் மத்தியில் வைக்க முடியும். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் எடுக்கணுமே கண்டிப்பா ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலாகும். சோ அதுல ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம மத்தியில தியானிக்க போறோம். அப்போ இது என்ன, அந்த பாடத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு பொறுமையை குறித்து நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன்னா எதுக்குமே நமக்கு என்ன வேணும், சப்ஜெக்ட் 1 ஹவருக்கு மேல போனா பொறுமை வேணும் சரிங்களா, இல்ல சப்ஜெக்ட் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சுட்டா கூட பொறுமை வேணும். ஏன்னா பொறுமை இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, இந்த ஓட்டத்தையே ஓட முடியாது. ஏன்னா வசனம் அப்படித்தான் சொல்லுது, த்ரோட் த நியூ டெஸ்டமென்ட், அதாவது புதிய ஏற்பாடு முழுவதுமே நீங்க உங்க கம்ப்யூட்டர்லயோ அல்லது ஒத்த வேத வாட்சியோ எடுத்துட்டு பொறுமைங்கிற வார்த்தையை டைப் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன எத்தனை இடத்துல வருதுன்னு தெரியுங்களா, ஏதோ 2 அதிகாரம் தான் மிஸ் ஆயிருக்குமே தவிர இல்ல எல்லா இடங்கள்லயும் இந்த பொறுமைங்கிற வார்த்தை கண்டிப்பா அங்க வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்றாங்க, பொறுமையை குறித்து அவங்க எழுதிருக்காங்க. அப்பனா கண்டிப்பா அவங்க பொறுமை பத்தி கொஞ்சம் அறிஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா. அப்போ நீதிமொழியில ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம், ஆதார வசனம் ஒண்ணு வாசிக்கலாம். ஆதார வசனம் கிடையாது, கொஞ்சம் பொறுமையை பத்தி இருக்கிற விஷயங்கள் நம்ம சொல்றோம் பாருங்க. பிரசங்கி 7:8 நம்ம வாசிக்கலாம். பிரசங்கி
அதின் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன்.
பெருமையா இருக்கிறத பார்க்கலாம், ரொம்ப பெருமை பெருமையோட இருக்கிற அது ரொம்ப நல்ல கேரக்டருங்களா, இல்ல பெருமை எப்பப்ப வரும்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலாம். ஆனா இப்ப அதுக்கு வேலை கிடையாது, ஏன்னா அதுக்கு உங்களுக்கு பொறுமை வேணும். ஆனாலும் என்ன வேணும், பொறுமை கண்டிப்பா உத்தமன், பொறுமையில நம்ம உத்தமன். அடுத்து பாருங்க நீதிமொழிகள் 25:15 நம்ம வாசிக்கலாம். நீதிமொழி 25:15 இது நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம், நீண்ட பொறுமையினால். இப்போ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம தியானிக்க போறோம். சோ நீண்ட பொறுமை அல்லது நீடித்த பொறுமை, த பேஷன் என்ட்யூரன்ஸ் அப்படின்னா அது என்ன அர்த்தம், அதுக்குண்டான விஷயங்களை நான் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்க போறேன். நீங்க சப்ஜெக்ட்ல நீங்க பார்க்கும்போது அடிக்கடி என்ன வார்த்தை யூஸ் பண்ண போறேன்னா பேஷன் என்ட்யூரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை உங்க மத்தியில அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். இது என்ன அர்த்தம்னா என்ட்யூரன்ஸ் அப்படின்னா அதனுடைய விளக்கம் அப்படின்னு நம்ம சரியா கவனிக்கும் பொழுது அதாவது எதையுமே தாங்கக்கூடிய ஒரு மன ஆற்றல் பாத்தீங்களா. என்ட்யூரன்ஸ் விளக்கம் உங்க தமிழ்ல சொல்றேன், எதையும் எளிதில தாங்கக்கூடிய அந்த ஆற்றல் அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்ல பொறுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அதுக்கு பேர் தான் என்ட்யூரன்ஸ். சோ பேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும், பேஷன் பொறுமை சிம்பிளா, நோயாளி கிடையாது அது இன்னொரு ஸ்பெல்ல வரும். சோ பேஷன்ஸ் ஹேவிங் பேஷன்ஸ் அதாவது பேஷண்ட் உடைய உண்மையான அர்த்தம் ஹேவிங் பேஷன்ஸ் அப்போ பொறுமை. சோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஒரு குணலட்சணமாக இருக்குது. சோ அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். இன்றைக்கு எடுத்துக்கொண்ட பாடத்தலைப்பு கூட அதுதான். சோ அதுக்கு நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு பேஷன்ஸ் ஹேவ் அன் எலிமெண்ட் ஆஃப் கேரக்டர் அதாவது எலிமெண்ட் என்ன சொல்லணும்னா தமிழ்ல மூலக்கூறு, அது மூலக்கூறு. அப்போ மூலக்கூறுன்னு என்ன அர்த்தம், கூறு வேற மூலக்கூறு வேற. அப்பனா நம்முடைய குணலட்சணங்கள் எத்தனையோ குணலட்சணங்கள் இருந்தாலும் ஒரு முக்கிய ஒரு குணலட்சணமாக இருப்பது எது, இந்த பொறுமை. இந்த ஒரு பொறுமையை குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். சோ இத நம்ம பார்க்கும்போது வசனம் எடுத்துக்கோங்க, இதுதான் ஆதார வசனம், இந்த சப்ஜெக்டுடைய ஆதார வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 நம்ம வாசிக்கலாம்.
என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக் கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரக்கூடிய சோதனை காலத்தில் நானும் உன்னை காப்பேன்.
அப்போ இதுதான் இந்த ஆதார வசனம். இந்த ஆதார வசனத்தில் இருக்கிற சில கருத்துக்களை மையமாக கொண்டுதான் இந்த ஒரு பாடம் கூட அமையும். அப்போ இது எப்ப எழுதப்பட்டதுன்னா, இந்த ஒரு அதாவது பிலதெல்பியா சபைக்கு எழுதப்பட்ட ஒரு விஷயமா கூட இது இருந்தாலும், இப்ப இருக்கிற கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சுவிசேஷ சமூகத்தில் இருக்கிற நமக்கு கூட இது கண்டிப்பா என்ன ஆகும் வரும். ஏன்னா அந்த விஷயம் பாருங்க, சோதனை காலம் அதை வாசிச்சு பாருங்க, அது எப்ப வரும் சோதனை காலம் எப்பங்க வரும்? அதுதான். அப்போ இது எப்ப இது வரவேற்கிறதா இருக்குது? அப்போ கடைசி காலம் வரைக்குமே இந்த ஒரு விஷயம் அங்க பொருந்தக்கூடியதா கூட அங்க இருக்குது. இதை கூட நம்ம என்ன பண்ணோம், மனசுல கவனமா வைத்து கூட இந்த பாடத்தை நம்ம கவனிக்கலாம். அப்போ இந்த பேஷன்ஸ் குறித்து நம்ம ஒரு சில விஷயங்கள் தியானிக்கலாம். சோ இதுல கிரீக் வேர்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. ஒன்னு பேரு மேக்கத்துனியா, கிரீக் வேர்ட் பாத்தீங்கன்னா மேக்கத்துனியா, இன்ன ஹொப்போமினி. அதுக்கு நான் இங்கிலீஷ்ல ஸ்பெல் பண்றேன் பாருங்க. மேக்கத்துனியாங்கிறது MAKROTHUNIA, மேக்கத்துனியா. இன்னொன்னு பார்க்கும்போது ஹொப்போமினா, ஹொப்போமினி, HUPOMONEE. சோ இதுக்கு ரெண்டு அர்த்தங்கள் இங்க கொடுக்கப்பட்டது. சோ இதுல புதிய பாட்டுல இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி எந்தெந்த வசனங்கள் பயன்படுத்திருக்கிறாங்க, இதை குறித்துதான் நீங்க தியானம் பண்ண போறோம். சரி, நம்ம வசனம் வாசிக்கலாம். புதிய ஏற்பாடுல சில வசன பத்தி நம்ம தியானிக்கலாம். எபிரேயர் 6:12 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 6:12,
உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம்.
இன்னும் யாக்கோபு 5:10, யாக்கோபு 5:10 வசனம்,
என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்க தரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள்.
அப்போஸ்தலர் 5:10, அப்போஸ்தலர் 5:10ங்களா? ஓகே, இப்ப இந்த ஒரு வசன பகுதியில நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, இது ஒரு பாத்தீங்கன்னா உபத்திரவங்களை பற்றியே குறிக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கும். சோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு இருக்குங்களா இல்லைங்களா? நான் இன்ன வரைக்கும் எந்த ஒரு விஷயமே எனக்கு இந்த மாதிரி சம்பவிக்கல, உபத்திரமான ஒரு சூழ்நிலையே எனக்கு ஏற்படல, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன், நான் என்னைக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அன்னிலிருந்து எனக்கு ஒரே சந்தோஷம் அப்படின்னு சொல்றவங்க யாராச்சும் இங்க இருக்கிறீங்களா? சில விஷயங்கள்ல இது அர்ப்பணித்திருக்கிற நமக்கு கண்டிப்பா உண்மைக்கு நம்ம நேராக நடக்கும்போது கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் என்ன ஆகும், சில உபத்திரவங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நமக்கு நம்ம வீட்டுல ஒரு பயிர் சபையில் இருக்காங்க வச்சுங்க, பயிர் சபையில் இருக்கும்போது நம்ம உண்மை சபைக்கு வரணும்னா அங்கிருந்து பிரிஞ்சு வர்றது, அவங்ககிட்ட படுற பாடுகள் மத்தியில பிரிஞ்சு வர்றதே பெரிய விஷயமா இருக்கும். அதுவே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு மென்டல் டார்ச்சராகவே இருக்கும். அது கூட நம்மளுக்கு உபத்திரவங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் கூட இந்த வாகனத்தை குறித்து நம்ம எனக்கு தியானிக்க போறது கிடையாது. சோ இந்த ஒரு புதிய ஏற்பட்டு சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஒரு லாங் சஃபரிங், இந்த ஒரு நீடித்து இருக்கிற இந்த உபத்திரங்களை பத்தி நம்ம இன்னைக்கு தியானிக்க போறது கிடையாது. மாறாக அதுக்கு என்ன இருக்குன்னு பாக்கலாம். இன்னொரு விஷயம் பொபோமினி, அதுக்கு என்ன இருக்குன்னு பாக்கலாம். இந்த பேஷன்ஸ், அதுக்குண்டான அர்த்தம் இங்கிலீஷ் வேர்ட்ல இந்த கிரீக்ல டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு அர்த்தம் பார்க்கும்போது கான்ஸ்டன்சி, இந்த பொறுமைக்கு உண்டான விஷயம் பார்க்கும்போது கான்ஸ்டன்சி, ரெண்டாவது சியர்ஃபுல், வில்லிங், பேஷன் மேனர். இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் பார்க்கும்போது எப்பயுமே மாறாத தன்மை, இந்த பொறுமைக்கு பார்க்கும்போது ஒரு மாறாத தன்மை அல்லது உறுதித்தன்மை கூட வச்சுக்கலாம். சியர்ஃபுல் அப்படின்னா இன்முகம் அல்லது மன மகிழ்ச்சியோட அந்த முகத்தை வைத்துக் கொள்வது, ரொம்ப கஷ்டமா வச்சுக்கலாம் வரும் இன்முகத்தோட. அடுத்து பார்க்கும்போது வில்லிங், மனமுகந்து எந்த விஷயத்தையும் செய்யறது, மனமுகந்து சும்மா நம்ம கம்பல்ஷன்ல ஒரு இங்கிலீஷாக வர்றது அப்படி இல்ல, இன்ட்ரெஸ்டா வருது, அதான் மனமுகந்து வில்லிங் பண்ண நாமளே முன் வந்து சில விஷயங்கள் செய்யறது. அடுத்தது பேஷன் மேனர், அதாவது பொறுமையாகவே இருக்கிறது, அந்த ஒரு பண்பலங்களே நம்ம குணலட்சணமாக அங்க வைத்திருத்தல். இதைத்தான் இங்க ரெண்டாவது இந்த கிரீக் வேர்ட் பயன்படுத்துகிற விஷயம் தான் இன்னைக்கு தியானிக்க போறோம். சோ அதுக்கு நம்ம பார்க்கும்போது நல்லா யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நீடித்த ஒரு துன்பம் வர்றது நம்ம மத்தியில நம்முடைய முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்க முடியுமா? ஒரு நீடித்த ஒரு துன்பம் வருது, அதாவது அதை கொஞ்சம் பாஸ் பண்ணவே முடியல, அது நம்மளுக்கு எப்பயும் சொல்ல கொடுத்துட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நம்முடைய பேஸ் மட்டும் மனம் மகிழ்ச்சியா அல்லது ரொம்ப இன்முகமா சிரிக்கிற மாதிரி இந்த மூஞ்சி வச்சுக்க முடியுமா? அதுக்கு என்ன வேணும்? அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். சரிங்களா? அதுக்கு என்ன பார்க்கும்போது இன்னமும் வைக்கணும்னா அந்த ஒரு கேரக்டர், அந்த ஒரு குணலட்சணம் கண்டிப்பா அங்க வளர்ந்துருக்கணும். வளர்ந்திருந்தா மாத்திருந்தா ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கூட அதுக்கு தேவைப்படுது. வளர்ந்திருந்தா மாட்டு தான் இந்த இன்முகம் அங்க கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இது ஒரு விஷயம், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாக்குறோம். இதுதான் பார்க்கும்போது இது ஒரு நமக்கு ஒரு முக்கிய பங்கு, அதாவது அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற நமக்கு இது ஒரு முக்கிய பகுதியாகவே நம்முடைய சரீரத்தில் அது காணப்படும். அதாவது ஒரு குண லட்சணத்துல ஒரு அங்கமாக அல்லது ஒரு ஒரு பாட்டாகவே அது காணப்பட வேண்டும். இங்க பிரதர் ரதல் அங்க அழுமையா எழுதியிருக்கிறாரு. இன்னும் கூட பார்க்கும்போது இந்த ஒரு பொறுமை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு நிலையாக அல்ல, மாறாக உணர்ச்சிகளை அடக்கிறதாக. இப்ப பொறுமைன்னு சொல்லிட்டு என்ன பண்றதா, ரொம்ப கோபம் தான் கூட பொறுமையா இருக்குன்னு சொல்லி தன்னுடைய கைகள்லாம் இறுக்கி பிடிச்சிட்டு மூஞ்செல்லாம் அப்படி ஸ்ட்ரிப்பா வச்சுக்கிட்டு உணர்ச்சிகளை அடக்கிறதாக அந்த பொறுமை இருக்கக்கூடாது. புரிதல் என்ன சொல்றேன்னு, உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு நான் பொறுமையா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொறுமைக்காக பிரதர் சொல்லல. இன்னும் சொல்லி பார்க்கும்போது உள்ளெல்லாம் வஞ்சகமான சிந்தனைகள் இருக்கும், ஆனா பேஸ்ல பாத்தீங்கன்னா இவர் தாங்க சாந்தத்தினுடைய சொருபியே இவர் தாங்க அப்படின்னு சொல்லி அந்த முகத்தை அழகா வச்சுக்கிறது, இது நடிக்கிற மாதிரி வச்சுக்கிறது. இது கூட என்ன பண்ணல பிரதர் ரசல் அங்க சொல்ல, இது பொறுமை கிடையாது. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் உங்க மத்தியில கொடுக்குறேன். இன்னைக்கு யாரெல்லாம் நீங்க வியாபாரம் செஞ்சிருக்கீங்க, வியாபாரம் பிசினஸ் இல்ல ஒரு நீங்க பண்ணலாம் கூட பரவாயில்ல, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போங்க. அங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, பாத்துக்கிறீங்களா, யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. அப்போ குழந்தைகளோட வரவங்களுக்கு, அப்புறம் பொருள் வாங்க வரவங்களுக்கு தனித்தனியா டிரெஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா தன்னுடைய வாடிக்கையாளர்களை எவ்விதத்திலாவது அவங்களுடைய முகம் கோணாதபடி நடந்து கொள்ளதுக்கு அவங்களுக்கு என்ன கொடுத்திருப்பாங்க, இந்த விதமான நடந்தீங்க என்ன பண்ணலாம், பொறுமையா இருக்கணும். இப்ப ஒருத்தர் வராங்க தண்ணி ஊத்திட்டாங்க, அவங்க என்ன பண்ண நீங்க அவங்க திட்டக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்புறம் பேர அந்த அவங்களுடைய முகம் கொஞ்சம் கூட நாடாதபடி நீங்க என்ன பண்ணுங்க, உங்க முகத்தை நல்லா வச்சுக்கோங்க. இந்த பிரதர் எழுதி எப்படி எழுதுறாங்கன்னு பார்க்கும்போது கருத்தாய் செயல்படுதல், அவங்களுக்கு என்ன விஷயம் வேணும், அவங்க என்ன எதிர்பார்க்கிற விஷயத்த நோக்கத்தை என்ன பண்ணணும், கருத்தாய் கவனிச்சு பார்ப்பாங்களாம். இன்னும் கூட பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலை அவங்க எப்படிதான் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா எப்பொழுதுமே உதவி புரியணும், உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நாம எப்படி கேட்கறோம், அதை போறவங்க கடையில் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி உதவி புரிகிற மனப்பக்குவத்தை அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னும் பார்க்கும்போது இந்த வாடிக்கையாளர்கள் தங்களுடைய அதிருப்தியை காட்டாதவாறு இவர்களுடைய நடக்கை அந்த இடத்துல காணப்படணும், அப்படியே அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தங்களை ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க, நடிச்சு காமிப்பாங்க, நாங்க இப்படித்தான் இருக்கிறோம் சொல்லி. இதுக்கெல்லாம் எங்க கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு மீட்டிங் போட்டு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. இப்படித்தான் நீங்க என்ன பண்ணும், வர வாடிக்கையாளர்கள்ட்ட உங்களுடைய முகத்தை உங்களுடைய நடக்கையை இப்படிதான் காண்பிக்கணும், இதுதான் பொறுமைன்னு சொல்லி ஒரு சின்ன எக்ஸாம்பிளா எடுத்து அவங்க மத்தியில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்படிதான் பொறுமை காண்பிக்கணுமா, இதுதான் சொல்லக்கூடிய ஒரு பொறுமையா பிரதர்ஸ் அங்க எழுதும்போது இப்படிதான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் கூட அங்க காட்டுறாரு. அப்ப அவங்க பார்க்கும்போது கூட இந்த ஒரு பொறுமை எப்படி எங்கிருந்து வரணும்னா அது எங்க குரோத் ஆகணும் எங்க வளர்ச்சி பெறணும்னா உண்மையில நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு இந்த ஒரு பொறுமை கண்டிப்பா வெளிப்படையாக இருக்கக்கூடாது, வெளிப்படையான தோற்றத்துல ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடாது. மாறாக அதுக்கு என்ன இருக்கணும், எப்பயுமே அது வெளிப்படையாக அதாவது இருதயத்துல அது வளரக்கூடிய ஒரு குணலட்சணமாக அங்க காணப்படும், இதுதான் அது மாறா தன்மை, இந்த கான்ஸ்டன்சி. இன்முகம் வைத்தா கூட கூடாது, எப்படி இருக்கணும்னா சியர்ஃபுல் என்டியூரன்ஸ், அதாவது அந்த உண்மையான அந்த துன்பத்தை வாங்கினா கூட அது என்ன பண்ணக்கூடாது, வெளியில இப்ப நீங்க மண்ணை கூட வச்சோம் அந்த மண்ணால எப்படி இருக்குங்க, உபவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, உங்க முகவாடல் வெளியில என்ன பண்ணக்கூடாது தெரியக்கூடாது, உபவாசிக்கிறேன் உபவாசிக்கிறேன்னு சொல்லி நான் பத்திரிகை எல்லாம் கூட இருந்தாலும் இருந்தாலும் உபவாசிக்கன்னு சொல்லிட்டு போகக்கூடாது, அப்படி கிடையாது. நீங்க உபவாசம் பண்ணாலும் மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது, உங்களுடைய பொறுமை நீங்க உபத்திரவத்தில் இருந்தாலும் பொறுமையா இருக்குங்கிற விஷயம் கூட மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. இன்முருகத்துல மத்தவங்களுக்கு எந்த விதத்துல அவங்க ஹெல்ப் பண்ணலாம், சோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தர் பட்சமா ஒரு ஃபேவரட்டிசம் கூட நம்ம காட்டக்கூடாது. இதுதான் இந்த பொறுமையுடைய முக்கிய கான்செப்ட். இந்த கான்செப்ட் போதும், எப்பயுமே இந்த பொறுமைக்கு நீங்க அர்த்தம் கேட்டீங்கன்னா உண்மையான ஆவிக்குரிய வளர்ச்சியில ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு இதுல என்ன பார்க்கணும்னா கான்ஸ்டன்சி இருக்கணும், அப்படின்னா இந்த ஒரு மாறா தன்மை கண்டிப்பா இருக்கணும், சியர்ஃபுல்னஸ் இருக்கணும். அப்புறம் பார்க்கும்போது எப்பயுமே இந்த பேஷன் மேல காணப்படும், பொறுமையாகவே இருக்கக்கூடிய இந்த குணலட்சணம் கண்டிப்பாக கூட இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம். இன்னொன்னு நம்ம பிரதர் எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, நீடித்த தவறுகள் ஏற்படும் பொழுதும் அல்லது ஒரு பேரிடர் ஏற்படுது, இல்ல ஒரு நோய் வருது, இந்த ஒரு சூழ்நிலையில கூட நம்ம மன ரம்யமாக இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா அங்க பழக வேண்டும். இந்த ஒரு விஷயம் பாருங்க, இதுதான் பேஷன் குறிக்க, அதாவது பொறுமையை குறித்த விஷயங்கள் ஒரு முக்கியமான விஷயம். எல்லா சூழ்நிலைகளையும் என்ன பண்ணும், மன ரம்யமா அப்படியே அந்த பேஷன் மேனரை கூட அங்க காண பண்ணும். அப்புறம் பார்க்கும்போது தேவனாளுடைய நாணத்தினாலும் மற்றும் அவருடைய அன்பினாலும் அனுமதிக்கப்பட்ட நிகழ்கால தீமை நமக்கு தேவனத்தில் அனுமதி கொடுத்திருப்பார். இந்த தீமையில கூட என்ன பண்ணணும்னா இந்த ஒரு பொறுமையை காண்பிக்க வேண்டும். பொறுமைனா என்ன சொல்லிருக்கோம் நாம, பொறுமைனா கான்ஸ்டன்சி, மாறாத்தன்மை, அதாவது இன்முகத்தோட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், அதாவது இன்னும் சொல்லணும்னா நீடித்த பொறுமை, எல்லாத்தையும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம் இறுதியில காணப்பட வேண்டியதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கூட அங்க இருக்கு. இன்னும் கூட நம்ம பார்க்கலாம், நம்முடைய இருதயத்துல கூட, நம்முடைய இருதயத்துல இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா இந்த ஒரு பொறுமை இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா செக் பண்ணுங்களா இல்லைங்களா, இந்த ஒரு குணலட்சணம் கண்டிப்பா நம்மகிட்ட இருக்குதுங்களா, கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி பாருங்க உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய நெஞ்சோர பகுதியில நாம கண்டிப்பா அதை செஞ்சிருக்கிறோமா, இந்த ஒரு விஷயத்துல நம்முடைய குணலட்சணத்துல ஒரு முக்கிய மூலக்கூறாக ஒரு அங்கம் இது வகிக்கிறதா அப்படின்னு சொல்லி எக்ஸாமின் பண்ணி பாருங்க. இன்னும் கூட நம்ம வசனம் வாசிக்கலாம், வெளிப்படத்துல 3:10 இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இப்ப பாருங்க, என் பொறுமையை குறித்து அந்த வசனத்தை நீ என்ன பண்ண, காத்து கொண்டபடியால், இது எவ்வளவு பெரிய வேர்டு, சிம்பிளா ரீரைட் பண்ணிடலாம். ஆனா இந்த ஒரு வசன பகுதிய நீங்க படிச்சு முன்னாடி படிச்சு பின்னாடி இது ஒரு கால பகுதியை அடங்கியிருக்குது பாருங்க. இப்போ நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி லெவல்ஸ் பாத்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமா இருக்கும். ஒருத்தர் வளர்ச்சி லெவல் பாத்தீங்கன்னா அப்பதான் படிச்சிருப்பாரு, ரொம்ப பாஸ்டா லெவல டெவலப் ஆயிருப்பாரு, இன்னும் 10 இருப்பாங்க, இன்னும் 20 இருப்பாங்க, அவருடைய வளர்ச்சி நிலை கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப் ஆயிட்டு இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட அந்த காத்துக்கொள்ளுதல் என்னன்னா, இந்த பொறுமையை காத்துக்கொள்றதுக்கு ஒரு காவல் அளவு தேவைப்படுதுங்களா இல்லைங்களா, அது எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எந்த விதமான அனுபவங்கள் அங்க வேணும்னு பாருங்க. அப்பதான் இங்க பாருங்க, அப்ப இந்த ஒரு ரொம்ப கவனமான இந்த ஒரு விஷயத்த, பொறுமையை குறித்து சொல்லப்பட்டுகிற இந்த ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா காத்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கு. தன்னுடைய வாழ்நாளும் கூட நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து இரண்டு ஒரு நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை சுற்றி பேசிருக்கிறார், இந்த ஒரு பொறுமையை குறித்து பேசிருக்கிறார். அதை பற்றி கொஞ்சம் நம்ம தியானிக்கலாம். அது கூட எந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுதுன்னா, இந்த கொப்பமணி அங்க விஷயத்தை தான் சொல்லுது, அதாவது கான்ஸ்டன்சி மற்றும் சேர்ஃபுல், அதாவது சேர்ஃபுல் என்டூரன்ஸ், அந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசிருக்காரு. சொல்லாம் பாக்கலாம், லூக்கா 8:13 வரைக்குள்ள வசனை வாசிங்க. லூக்கா 8 அங்க ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கும், அந்த ஓமை குறித்து நம்ம வாசிக்கலாம். இந்த ஒரு விஷயத்துல கூட லூக்க 8:15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அங்க என்ன பண்ணாங்க, அது கடைசி பகுதி வாசிங்க, வசனத்தை கேட்டு அதுதான் பாருங்க உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து. இதுங்க பாத்தீங்களா, இங்க கூட இந்த பேரபல்ல கூட பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். இதுக்கு கூட இது ஒரு வளர்ச்சி படிநிலைகள் கூட அங்க இருக்குது. அப்ப பாருங்க இந்த ஒரு விஷயத்தை பாருங்க, இப்போ இதே விஷயம் ஒரு கற்பாறையின் மேல விதைக்கப்பட்ட ஒரு விதையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கற்பாயங்கள் விதிக்கப்பட்ட விதை என்ன போனாது? வேறொன்றுங்களா? வேறொன்றதுக்கு உண்டான வாய்ப்பு இல்ல. நல்ல சூரிய வெயில் படுது, அப்போ அந்த மண்ணில் ஈரத்தன்மை எல்லாம் என்ன ஆயிரும்? காஞ்சி போயிடும். அது மாதிரி மீண்டும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா? வாய்ப்பு இல்ல. ஆனா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை எப்படி இருக்கும்? நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் அந்த சீட் என்ன பண்ணும்னா உள்வாங்கிக்கும். உள்வாங்கிட்டு பின்னாடி அது என்ன பண்ணும்? முளைத்து வெளியே வரும், வெளியே வரும். அது மட்டும் இல்ல, இது நன்மையும் உண்மையுமான இருதயத்துல போற விதை, நல்ல இருதயத்துல உண்மையா இருக்கிற அந்த விதயத்துல போற அந்த விதை, அது எப்படின்னா பலன் கொடுக்கும். எப்படின்னா விதை போட்ட பின்னாடியே மரம் அங்க வராது. அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு அது தனி தண்ணி ஊத்ததுக்கு அப்புறம் அது பொறுமை வேணும் வளர்றதுக்கு. புரிஞ்சுங்களா? அது ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது. இந்த ஒரு பேஷன் இருக்குது பாத்தீங்களா, இது ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது கனி கொடுக்கிற வரைக்கும் என்ன தேவை? பொறுமை தேவை. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு கான்ஸ்டன்ஸியா நம்ம எடுத்துக்கிட்டு அது ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா கூட அங்க இருக்குது. அப்போ இன்னும் கூட பார்க்கும்போது பிரதர் கோட் பண்ணும்போது எப்படி கோட் பண்றாருன்னா, அந்த கற்பாறையில் விதை பாருங்க, அதாவது அந்த சத்தியம் உள்வாங்காத இடத்துல அங்க பார்க்கும்போது அது வாடி வதங்கி போயிடும். காரணம் என்னன்னா அந்த பொறுமையின்மை தான் காரணமாக எங்க பிரதர் அங்க எழுதியிருக்கிறார். அப்ப பொறுமை இன்மை ரொம்ப முக்கியமான ஒரு தேவையில்லாத ஒரு குணலட்சணம். ஆனா ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு கண்டிப்பா இந்த ஒரு பொறுமை ஒரு இறுதி டெஸ்டா கூட இருக்குது. நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்துல உண்மையான சோதனை கடைசியில் எதுல வரும்னா இந்த ஒரு பொறுமையில தான் வரும். ஏன்னா நீங்க பார்க்கலாம், நம்ம அநேக விஷயங்களையும் பார்க்கலாம். நீ ராஜ்யத்துக்குரிய ஓட்டத்துல ஓடுறவங்க நிறைய பேர் வந்து போயிட்டாங்க. காரணம் என்ன? ஒருத்தர் ராஜ்யம் இன்னும் வரலங்கிறாரு, ஒருத்தர் வந்துச்சுக்கிறாரு, காத்திருக்கிறதுக்கு இல்ல. ஏன்னா ஆபுக்கு ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு இல்ல, அதுக்கப்புறம் அடுத்த வருஷங்கள் பாத்தீங்களா, அது தாமதித்தாலும் அது வரும். அப்போ பார்க்கும்போது சில காத்திருக்குதற்கு கூட நம்ம பொறுமை சொல்லலாம். அப்போ சில நேரங்கள்ல பொறுமை இன்மையினால அநேகர் தங்கள் ஓட்டத்தை விட்டே வெளியே போயிடுறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கூட இருக்குது. அப்போ நம்ம நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக நம்ம ஒரு உண்மையும் நன்மையான இருதயத்துல வாங்கி நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பா அங்க பலன் கொடுக்கிறவர்களா கூட காணப்படணும். ஆனா ஒன்னே ஒண்ணு செய்யலாம். நீங்க இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சுக்கீங்களா? இங்கிலீஷ் பைபிள் சரி. சங்கீதம் 48 வாசிங்க. சங்கீதம் 48 அப்போ இங்க ஒரு விஷயம் செய்யலாம். எப்பவுமே இந்த ஒரு விஷயங்களை பார்க்கும்போது எல்லா நேரங்களிலும் எல்லா வேலைகளும் ஒன்று செய்யலாம். எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணா, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கே, அவருக்கு பிரியமானதை செய்வதற்கே நம்ம முயற்சி பண்ணா கண்டிப்பா இந்த பொறுமையில கூட நம்ம நீடித்திருக்கலாம். இன்னும் கூட பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்துல நம்முடைய பிரதான ஆசிரியர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த தியாக பலியா தம்மை ஒப்பு கொடுத்து இந்த வழியா போயிருக்கிறார். பிரதான ஆசாரியார் என்ன பண்ணுவாருங்க உங்களுக்கு தெரியும். பிரதான ஆசாரியர் யாரு நமக்கு? கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவருடைய ஓட்டத்தை எப்படி முடிச்சுக்காரு பாருங்க, பொறுமையோடய ஓய்வு முடிச்சுக்காரு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவர் தங்கள் வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் சந்திச்சுப்பாரு. பிரதான ஆசாரியன் இந்த மாதிரி அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அவருக்கு கீழானவர்கள் நாம கூட எந்த வழியில் தான் போயாகணும்? இந்த ஒரு பொறுமையான இந்த ஓட்டத்துல கண்டிப்பா ஓடி முடிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா கூட அங்க இருக்குது. இன்னும் கூட பார்க்கும்போது லூக்கா 21:19 பாருங்க, அவரு தன்னுடைய டீச்சிங்ல ரெண்டாவது விஷயம் சொல்றாரு பாருங்க. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள். இது கூட அவர் சொல்றாரு தன்னுடைய வார்த்தையில ரெண்டாவது அந்த டீச்சிங்ல ஒரு முக்கியமான ஒரு பகுதியா கூட அங்க இருக்கு. பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள். அப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தம்முடைய சீசர்களுக்கு சொல்லுகளுடைய விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, பாவம் மிகுதியாகும் பொழுதும் மற்றும் இந்த உலகத்தினுடைய அதிபதி சாத்தான் அவன் கொடுக்கிற சில ட்ரிபுலேஷன் அதாவது தொல்லைகள் மத்தியில் நம்முடைய மத்தியில் வரும்பொழுது அல்லது நேர்மாறான கொள்கைகளை மத்தியில் வரும்போது கூட இந்த ஒரு விஷயத்துல நம்ம என்ன, நம்மளுக்கு கடைசி இந்த நேரத்தில் அவருடைய வருகை பகுதியில் இருப்பதனால அவருடைய திவ்ய பாதுகாப்பு நம்மத்தில் இருக்கு. இருக்குங்களா இல்லையா? யாராவது விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க திவ்ய பராமரிப்பில் இருக்கிறீங்க, அந்த போஷிப்பில் இருக்கிறீங்க, அவருடைய சத்தியங்கள் மத்தியில கிடைச்சிட்டு இருக்கிறது. ஆனாலும் கூட சில நேரங்கள்ல இந்த உபத்திரம் அனுமதிக்கப்பட்டு நம்மிடத்துல வரலாம். ஆனா இது இங்கிலீஷ்ல இருக்கிற அந்த வேர்டு நான் உங்களுக்கு மத்தியில வாசிக்கிறேன். இன் யுவர் பேஷன்ஸ், அந்த பேஷன்ஸ்க்குண்டான அர்த்தம் பார்க்கும்போது பேஷன் என்டியூரன்ஸ். நம்ம முன்னாடி சொல்லிருக்கிறோம் இந்த என்டியூரன்ஸ்னா என்ன அர்த்தம்னா இந்த நீடித்த பொறுமை, அதாவது எதையும் தாங்கக்கூடிய அந்த மனப்பக்கம் அங்க இருக்கணும், அதாவது துன்பத்தை தாங்கக்கூடிய அந்த ஆற்றல். அப்போ cheerful constancy possesses you, your souls. அப்போ இப்போ பார்க்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு விஷயத்தை சொல்ற உங்க ஆத்துமாக்களை என்ன பண்ணுங்க, பொறுமையா அதை கத்துக்கொள்ளுங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதியா கூட இருக்குது. அப்போ இன்னைக்கு தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இந்த ஒரு பொறுமை நம்ம கண்டிப்பா இந்த ஒரு குணலட்சணத்தை வளரும்படியாக சில நேரங்களை சில விஷயங்களை அனுமதிக்கிறார். யாரை கொண்டு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம சிந்தையில எவ்வளவு விஷயங்களோட டாக்டர்ஸ் எல்லாம் வருது. அப்புறம் நிறைய பேருடைய நம்முடைய அன்பு சகோதரர்கள் மத்தியில் கூட இருக்கலாம், நம்முடைய சகோதரர்களால கூட சில ட்ரிபுலேஷன் வரலாம். ஆனா இந்த ஒரு ஜீவ கற்கள் என்ன பண்ணிட்டு இருக்கணும் இந்த நேரத்தில் பார்க்கும்போது, இது நல்ல ஒரு உளி எடுத்து ஒரு சிறந்த கற்களாக இன்னைக்கு செதுக்கப்பட்டு வருகிறோமா பிரதர் அதல் அப்படிதான் இருக்கிறார். அப்போ ஒரு சிறந்த கற்களாக அந்த ஆலயத்துல ஒரு நல்ல ஜீவ கற்களாக இணையும்படி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோமோ, பாலிஷ் ஆயிட்டு இருக்கிறோமோ. அப்போ இந்த ஒரு இப்போ ஒரு துன்பத்தை நம்ம ஒரு ஜீவ கற்கள் ஒரு உண்மையான தேவனுடைய ஒரு ஆலயத்துல போய் இணையணும்னா, இவ்விதமான இந்த தொல்லைகள் இந்த உபத்திரவங்கள் இன்னும் நிந்தைய அவமானங்கள் கூட வாங்கிட்டு ஒரு நல்ல ஷேப்பான ஒரு ஜீவ கல்லா அங்க போய் தேவனுடைய ஆலயத்துல போய் இணையணும். அப்போ இப்ப என்னதான் நடந்துட்டு இருக்கேன்னா, இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அப்போ தேவனுடைய ஆலயத்துல நம்ம ஒரு ஜீவ கல்லா போய் இணையினா, இந்த ஒரு உபத்திரவம் நீடித்த தொல்லைகள் கண்டிப்பா இது தேவனால் அங்க அனுமதிக்கப்படுது, அங்கீகரிக்கப்படுது. அப்போ இதை நாம எப்படிதான் ஏத்துக்கணும், இந்த ஒரு இது எந்த நிலைமையில ஏத்துக்க முடியும், இது முடியலப்பா நம்மளால முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறதா, இல்ல ரொம்ப முக வாடலா வச்சுட்டு எனக்கு ஏன் இந்த தொல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வேலையை விட்டுட்டு போறதா. அப்ப பார்க்கும்போது இந்த முக்கியமான அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இது கான்ஸ்டான்சியா இருக்கணும். இந்த ஒரு பேஷன்ஸ் உங்களுடைய இருதயத்துல எப்பயுமே மாறா தன்மை கொண்டதாகவும் அது இன்மதத்தோடு கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமாக ஒரு முக்கிய குணலட்சணமாக அங்க அமையணும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பேஷன்ஸ் சொல்லும் போது கண்டிப்பாங்க பிரதர் கடைசி வரைக்கும் சொல்றவங்க கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க குணலட்சணங்கள் தேவனுடைய கிருபையினால எவ்வளவு குணலட்சணங்கள் பெற்றிருந்தாலும் இந்த உரித்தன்மை வாழ்ந்த இந்த ஒரு பொறுமை உங்க குணலட்சணத்துல இல்லையனா நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல அங்க இணைய முடியாது பிரதர் ரசல் அங்க எழுதியிருக்கிறார். ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, அதனாலதான் சொல்றாரு பொறுமையோட உங்கள் ஆத்துமாக்களை என்ன பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்கள். அந்த ஆத்துமாக்கள்லாம் யாருங்க, நீங்க தான், இந்த சபை நம்ம தான் இந்த. அப்போ இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, இந்த ஒரு விஷயத்தை வைக்கும் போது ரொம்ப இந்த மாறாத்தன்மை நம்ம மத்தியில காணப்படணும். என்னன்னா வரல சபையில் மத்தியில நானே உங்களுக்கு விரோதமான வார்த்தைகள் கூட பேசலாம், ஆனா நீங்க என்ன பண்ணணும், பொறுமையா இருக்கணும். புத ரொம்ப கஷ்டமா இருக்குது புத, அப்ப இந்த பொறுமையிலிருந்து வார்த்தைகள் கூட வர முடியாது, அவ்வளவு காண்பிக்கணும். ஏன்னா சில நேரங்கள்ல கொஞ்சம் நம்ம கத்ரா ஏசு கிறிஸ்து கூட நம்ம கவனிச்சு பார்க்கணும், கத்ரா ஏசு கிறிஸ்து எப்படி இருந்தார், வாய் பேசாத ஆடு போல இருந்தார். புரிஞ்சு, சில நேரங்கள்ல தேவையான இடத்துல மட்டும்தான் பேசினார், தேவையான இடத்துல அவர் பேசுறத பாத்துக்கிறீங்களா இல்ல. அப்போ எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, முக்கியமான ஒரு குணலட்சணம் நம்ம கூட எங்க இருக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ இன்னும் கூட நம்ம பார்க்கலாம், அடுத்தது தலைப்பு நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது, துன்பத்தை தாங்கும் பொறுமை இன்றியமையாதது. சோ இந்த ஒரு துன்பத்தை தாங்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப கூட இன்றியமையாத இருக்குது. என்னன்னா என்பது இந்த ஒரு விஷயம் நம்ம மத்தியில் நடக்குது, இந்த ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த ஒரு விஷயங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில மேற்கொள்ளப்படுகிறது, ஏற்றுக்கொள்ள நம்ம அங்கீகரிக்கணும், இது ஏன் அப்படி ஒரு கேள்வி மத்தியில் இருந்தா கூட இங்க பிரதர் அவங்க என்ன சொல்றாருன்னா, இது ராஜ்யத்தினுடைய உடன் சுதந்திரவாளியாக மாறுவதற்கு இவ்விதமான ஒரு குணலட்சணம் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. ராஜ்யத்துல கொஞ்சம் போய் நம்ம என்ன நினைச்சுங்க, இந்த ஒரு குணலட்சணம் ரொம்ப ஒரு முக்கிய குணலட்சணமாக இருக்குது. இன்னும் கூட நம்ம பார்க்கும்போது பூமியில தேவனுடைய ஆயரோட அரசாட்சியில முழு உலக ஜனங்களையும் ஆசீர்வதிக்கப்பட இந்த ஒரு குணலட்சணம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த ஒரு பொறுமை அப்படிங்கிற விஷயம் கூட அங்க பிரதர் எழுதியிருக்கிறார். இன்னும் கூட பார்க்கும்போது இந்த பாவத்துக்கும் கொடுமைக்கும் சில விஷயங்களுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஏத்தி நின்று பொறுமையா இருக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட சில விஷயங்களை அங்க பாராட்டுகிறாராம். எதுக்குன்னா அந்த விஷயத்த நாமளே அங்க முன் வந்து அதை ஏற்றுக்கொண்டு அங்க பொறுமையா காத்திருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்த கூட அங்க அனுமதிக்கிறான்னு சொல்லி கூட அங்க பிரதர் எழுதுவார். ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம், உதாரணமா நம்ம சொல்லணும்னா ஒரு வைரத்தை எடுத்துக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளாங்களா. இந்த வைரத்தோடைய நிலைமை, இந்த வைரத்தோடைய நிலைமை பார்க்கும் பொழுது எப்படி இருக்குதுன்னா, அது எந்த வித ஒரு பிளாஸ்டிக் தன்மை இல்லாதபடி அது செதுக்கப்பட்டா அதனுடைய வெளிச்சம் எப்படி இருக்கும், ரொம்ப ஷேப்பா இருக்கும். அதுல ஒரு விளையாடப்பட்டா அது ஒரு மிகுந்த ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாக இந்த வைரம் அமையும். அது இந்த வைரம் கொஞ்சம் கடினத்தன்மையாக இருந்துச்சுன்னா, அது ரொம்ப மும்முறையான கடினத்தன்மை இருந்துச்சுன்னா அதனுடைய வெளிச்சம் எப்படிப்பட்டதா இருக்கும், அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்குங்களா, அது என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. அவருடைய வெளிச்சம் எப்படி இருக்குதுன்னா, அதை போல இன்னைக்கு நாம கூட இந்த ஒரு கிருபையும் கோலட்சணமும் அதிகம் பெற்றிருந்தா கண்டிப்பா இந்த உறுதித்தன்மை, இந்த மாறாத்தன்மையான இந்த பொறுமையும், இந்த கான்ஸ்டன்சி அண்ட் சேர்ஃபுல் என்ட்யூரன்ஸ் நம்ம பெற்றிருந்தா கண்டிப்பா என்ன பண்ணலாம், அங்க பிரதிபலிக்கிற ஒரு பாத்திரமா கூட இருக்கலாம். அவர் முக்கியமான விஷயம் சொல்லி பாக்குறோம். இன்னும் கூட தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு குணலட்சணத்தை டிமாண்ட் பண்றாரோ, டிமாண்ட் உங்களுக்கு புரியுது சொல்ல புரியுதுங்களா, டிமாண்ட் பண்றதுன்னா டிமாண்ட் கண்டிப்பா நம்முடைய குணலட்சணம் கண்டிப்பா இருக்கணும் சொல்லி ஒரு கம்பல்ஷன் சொல்ற மாதிரி, இந்த ஒரு குணலட்சணம் கண்டிப்பா இருக்கணும் சொல்லி கூட இந்த பிரதர் எழுதுற. இப்ப நீங்க வசனம் வாசிச்சு பாருங்க, தீத்து 2:2 வாசிங்க, தீத்து 2:2. அப்போ இந்த ஒரு விஷயத்துல பாருங்க, நீங்க தீத்து 2:2 இங்க நிறைய விஷயங்களை வைக்கிறாரு. அதுல ஒரு முக்கியமான குணலட்சணமா என்ன வைக்கிறாரு, அப்போ இங்க யாருக்கு புத்தி சொல்றாரு, முதிர் வயது உள்ளவர்களுக்கு அங்க புத்தி சொல்றாரு. அந்த ஒரு ஆறுல கூட ஒரு முக்கியமான ஒரு குணலட்சணமா என்ன வைக்கிறாரு, பொறுமை. இந்த பொறுமைக்கூட இங்க அர்த்தம் பிரதர் என்ன வைக்கிறாருன்னா, இந்த கான்ஸ்டன்சி அந்த சேர்ஃபுல் என்ட்யூரன்ஸ், இதே ஒரு விஷயத்தான் மறுபடியும் இங்க வைக்கிறதா கூட நம்ம பாக்குறோம். அப்போ 2 தீமோத்தேயு 3:10 கூட வாசிங்க, 2 தீமோத்தேயு 3:10. இல்ல இல்ல அது அதே வாசிங்க, 2 தீமோத்தேயு 3:10 வாசிங்க. பாத்தீங்களா, இந்த ஒரு குணலட்சணத்துல கூட எதை வைக்கிறாரு, இங்க பொறுமை கண்டிப்பா வைக்கிறாரு. அப்ப ஒரு முக்கியமான ஒரு குணலட்சணமா கூட அங்க இருக்குது. இதுக்கும் அதே அர்த்தம் தான், இந்த ஒப்போமினி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கூட வைக்கிறாரு. அப்போ இந்த ஒரு விஷயம் கூட இன்னும் கொஞ்சம் தியானிச்சு பார்க்கும்போது, அன்பு நியாயப்பிரமாணத்தோட நிறைவேறுதல் இல்லைங்களா, நிறைவேறுதல். அப்போ பரமழைப்பின் பந்தய பொருள் கூட எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீடித்த பொறுமையினால் நம்முடைய ஓட்டத்தை என்ன பண்ண முடியாதுன்னா முடிக்க போக முடியாது. இப்போ அன்பு இருந்தா கூட என்ன பண்ணது, ஓட்டத்துல சரியாக ஓடி முடிக்க முடியும். ஆனா அந்த நீடிய பொறுமை இருந்தா கூட என்ன பண்ண முடியாதுன்னா ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாது. இப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதுல கொஞ்சம் பாருங்க, இந்த பொறுமை மட்டும் இருந்தா அந்த ஓட்டத்தை ஓட முடிக்க முடியுமா, இந்த இலக்கை அடைய முடியுமா? ஆனா இங்கே பார்க்கும்போது இந்த ஓட்ட பயந்து பந்தயத்துக்கு சில பயிற்சிகள் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த பயிற்சி தான் இந்த பொறுமையா சொல்றது, புரியுதுங்களா உங்களுக்கு? ஓட்டப்பந்தயத்துல வந்து ஒரு குணலட்சணம் அணைகள் இருக்கலாம், ஆனாலும் கூட இந்த முறையான பயிற்சின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு பொறுமையா அங்க அந்த பேஷன்ஸ் அங்க குறிக்கிறார். அப்ப அது ஒரு முக்கிய குணலட்சணமா கூட அங்க இருக்குதுன்னு கூட நம்ம கொஞ்சம் பாக்கணும். நம்முடைய வேகமான இந்த ஒரு பயணத்துல கூட நம்ம என்ன பண்ணணும், இந்த நீடித்த பொறுமையாக இந்த குணலட்சணத்தை நம்ம என்ன பண்ணணும், இன்னும் வலிமையாக நம்ம என்ன சொன்ன நம்முடைய குணலட்சணத்துல இதை வளர்ச்சி செய்ய வேண்டிய ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதா கூட நம்ம பாக்கிறோம். அப்போ இதுல பார்க்கும்போது முதல் படிக்கு போயிடுறோம், முதல் படியில இந்த ஓட்டப்பந்தயத்துல வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் போறோம், 2வது இலக்கை கூட அடைஞ்சாச்சு, இன்னும் கொஞ்சம் போறோம், 3வது 4வது இலக்கை வந்த உடனே ஒரு பரிசு உண்டு. அந்த பரிசு என்னன்னு பார்க்கும்போது, த பர்ஃபெக்ட் லவ், அதாவது இந்த ஒரு பூரண அன்பு. இந்த பூரண அன்பு கிடைச்சிடும். இந்த பூரண அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னா, நம்மை அதிகமாய் நேசித்திருக்கிறவர்களே நேசிக்குமா, நேசிக்கும், அதையும் தாண்டி எதை நேசிக்கும், நம்முடைய விரோதிகளை கூட நேசிக்கூடிய பரிநிலைமை வந்துடும். காரணம், இந்த முறையான பயிற்சியாகிய இந்த குணலட்சணமான இந்த பொறுமை அங்க அமைஞ்சிருக்குது. அது கூட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதியா கூட இருக்கிறது நம்ம மறந்துட வேணாம். அப்ப பார்க்கும்போது இங்க நம்ம அப்போஸ்தலர்கள் கூட இந்த ஒரு விஷயத்தை சொல்லி எழுதும்போது, ஹேவிங் டன் ஆர் ஸ்டாண்ட் என்ட்யூர், அப்போ அந்த நீடித்த பொறுமையில் நினைச்சிருக்கும் போது என்ன பண்ணான், அந்த ஓட்டத்தை ஓடி முடித்தேன், வெற்றி பெற்றேன், இந்த விஷயங்கள் சொல்றது கூட இந்த ஒரு குணலட்சணத்தின் அடிப்படையில் தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது கூட நம்ம என்ன பண்ணணும்னா மனசுல வச்சுக்கணும். அப்போ இன்னும் கூட நம்ம இருக்கிற விஷயத்தை நம்ம அப்படியே உங்க மத்தியில வாசிக்கிறோம் பாருங்க, நீடித்த பொறுமை காட்டும் போது குணலட்சணமாக அல்ல, நான் இருக்கிற விஷயத்த அந்த டிரான்ஸ்லேட் பண்ண விஷயத்தை அப்படியே உங்க மத்தியில் சொல்றேன் பாருங்க, நீடித்த பொறுமை காட்டும் போது அது ஒரு குணலட்சணமாக அல்ல, அன்பினுடைய தகுதியாக அல்ல, ஓட்டத்தினுடைய இலக்காக அல்ல, ஆனால் குணலட்சணத்தின் ஒரு மூலக்கூறாக ஆழமாக வேரூன்றப்பட்ட. சோ ஆழமாக வேரூன்றப்பட்டா உங்களுக்கு புரியுதா? அப்போ ஆழமாக ஒரு ஆணி வேர் பாய்ந்த ஒரு நிலத்துல ஒரு மரம் இருக்குதுன்னா அது சீக்கிரமா ஆடி அசைஞ்சு கீழே வந்துருங்களா? விழா கூட நம்ம இந்த பகுதிக்கு நெய்வேலி பகுதி போட்டு ஒரு காரியத்தை சொன்னார். அப்போ அங்க தானே புயல் வந்து என்ன ஆச்சு, அநேக இந்த மரங்கள்லாம் தாஞ்சி இந்த வேர் பாத்தீங்கன்னா கீழே அதிகமா வேருக்கு உண்டாகும், மேல்மட்ட லெவல்ல தான் இருக்குமா. அப்போ வேர் உண்டான இந்த மரங்கள்லாம் என்ன ஆச்சு, இந்த காத்து வேகமா அடிக்கும்போது என்ன ஆச்சு, கீழே விழுந்துருச்சு. சோ இந்த மாதிரி ஆழமான வேருன்ற பொறாத இந்த குணலட்சணம் உங்களுக்கு வேண்டாம், நல்லா வேருன்றப்பட்ட குணலட்சணமாக இருக்கணும். அதாவது ரூட்டட் அல்லது கிரவுண்டட் நல்லா அந்த ஆழமா பதிஞ்சிருக்கிற விஷயமா கூட அங்க இருக்கணும். இன்னும் கூட பார்க்கும்போது அது மாறா தன்மையுடன் காணப்பட வேண்டும். இந்த ஒரு பேஷன்ஸ் என்ன ரீப்ரன்ஸ் என்ன இருக்குதோ அந்த விஷயத்தை மாத்தம் நம்ம சொல்றேன். என்னடா பிரதர் வந்து மாறா தன்மை பத்தியே பேசுக்கிறாரு இல்ல இண்டிபெண்டன்ஸ் பத்தியே பேசுக்கிறாருனா, இது உண்மையாலுமே கம்மனுக்கு ஆவிக்குரிய குணலட்சணத்துல ஒரு கதையா சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இருக்கிற பாயிண்ட் உங்களுக்கு மத்தியில் என்ன வைக்கிறேன்னா, எவ்வளவோ குணலட்சணங்கள் நீங்க கிருபியில பெற்று உங்களுடைய ஓட்டத்தை வெற்றியாக ஓடி முடிக்கலாம்னு நீங்க நினைச்சிருந்தா கூட, இந்த ஒரு குணலட்சணமான இந்த மாறாத்தன்மை கண்டிப்பா அவசியமா இருக்குது. அந்த ஒரு விஷயத்த வலியுறுத்தி வலித்தா எல்லா ஸ்டேட்மெண்ட்லயும் எல்லா பாயிண்ட்லயும் பிரதர் எழுதியிருக்கிறார். அதாவது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கணுமோ கண்டிப்பா அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அவ பொறுமைங்கிறது மிக முக்கியமான வசனமா கூட அவங்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இவ்விதமான விஷயத்த யாரு பெற்றிருந்தாரு பார்க்கும்போது, கிறிஸ்து பெற்றிருந்தார். எப்படின்னா சாதகமான சூழ்நிலையில அல்ல, அது இக்கட்டமான ஒரு இடுக்கமான ஒரு சூழ்நிலை இந்த ஒரு விஷயத்த அவங்க பெற்றிருந்தாரு கூட நம்ம பாக்குறோம். அப்போ அது என்ன பண்ணாருன்னா, அந்த ஒரு பொறுமையை அவர் என்ன பண்ணார், நிரூபித்து காட்டினார். அதுதான் நம்ம பாக்கிறோம். இந்த பொறுமை என்ன பண்ணிருந்தாரு, அவரு நிரூபித்துக்காண்டா. அதே போல அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாமம் கூட நம்ம இடத்துல அநேக விதமான குணலட்சணங்கள் இயல்பாகவே காணப்பட்டாலும் நாம என்ன பண்ணோம், இந்த ஒரு மாறா தன்மையான இன்முகத்தோடு கூடிய எதையும் தாங்கக்கூடிய ஆற்றல் பெற்ற இந்த ஒரு பொறுமையை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அதை என்ன பண்ணும், கிரவுண்டேட் பண்ணிருக்கணும். அதாவது வேறு ஒன்ற பெற்றிருக்க வேண்டும். இந்த ஒரு குணலட்சணம் அவ்வளோ மிக முக்கிய குணலட்சணமா இருக்குங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ இந்த ஒரு திவ்ய திட்டம், தெய்வீக திட்டம் கூட இதன் மூலியமாக நிறைவேறுகிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இன்னும் கூட நம்ம கொஞ்சம் தியானத்துக்கு பார்க்கும்போது நான் இது ஒரு விஷயம் போதுன்னு நினைக்கிறேன். அதாவது வேறு ஒன்ற பெற்ற இந்த ஒரு மாறா தன்மை உள்ள, அதாவது இந்த பேஷன் என்டியூரன்ஸ் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக ஆவிக்குரிய குணலட்சணத்துல ஒரு முக்கிய மூலக்கூறாக இருப்பதை நம்ம கண்டிப்பா உணரலாம், உணர முடியும் சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். இன்னும் கூட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றோம். இப்ப நம்ம எந்த காலப்பகுதியில் இருக்கிறோம், எந்த காலப்பகுதியில் இருக்கிறோம், லவோதிக்கையா, கரெக்டா சொன்னா லவோதிக்கையா காலப்பகுதியில் இருக்கிறோம். இந்த ஒரு வசன பகுதியில் யாரா வெளிப்படத்தில் மூணாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தினுடைய விஷயங்கள் எங்க எழுதப்பட்டிருக்குதுன்னா, இது பிலதெல்பியா சபைக்கு எழுதப்பட்ட ஒரு விஷயங்கள் ஆனாலும் கூட சோதனை காலம் வரும், the hour of temptation அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த சோதனை காலத்தை பத்தி கூட எழுதிருக்குது. அப்போ இன்னும் கூட நம்ம கொஞ்சம் மெடிடேஷன் கொஞ்சம் தியானத்துக்குள்ள வரலாம்னா, இப்போ இன்னொரு குறிப்பிட்ட ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் நம்ம எந்த காலத்தை தொடங்க போறோம், பாஸ்ஓவர் நம்ம அட்டம் பண்ண போறோம், கிறிஸ்தேசனுடைய ராபோஜனத்தை குறித்து நம்ம அட்டம் பண்ண போறோம். அப்ப பார்க்கும்போது இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை கண்டிப்பா சாத்தானால அனுமதிக்கப்பட்டு கண்டிப்பா நம்மத்தில வரும். அது எப்படி நம்ம சொல்லி பார்க்கும்போது, அப்போ இயேசு கிறிஸ்து இந்த வாழ்ந்த இந்த நாட்கள்ல பஸ்கா முடிச்ச பின்னாடி அவர் என்ன பண்ணார், அவருக்கு என்ன சோதனை வந்துச்சு, ஏகப்பட்ட ட்ரிபுலேஷன், ஏகப்பட்ட தொல்லைகள். தன் சீஷர்களே என்ன பண்ணாங்க, ஒருத்தர் முத்தத்தினால காட்டி கொடுத்தாங்க, தன் சீஷர் யாரும் இல்ல. அப்போ ஒரு சீஷன் தன்னை காட்டி கொடுக்கிறாரு, ஒருத்தர் என்ன பண்றாரு மறுதளிக்கிறாரு, மற்றவர்கள் என்ன பண்றாங்க, இதுதான் சமயம், இப்ப கிடைச்சோம்னா அவ்வளவுதான் நம்மளையும் இவங்க கொண்டுருவாங்கன்னு சொல்லி எஸ்கேப் ஆன ஒரு சூழ்நிலை இந்த பஸ்கா சீசன். அப்ப இந்த பஸ்கா சீசன்ல ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்ப இந்த கடைசி நாட்கள்ல இந்த பொறுமை இன்மையின் காரணமாக அன்னையில என்ன பண்ணுவாங்க, இந்த விஷயத்துல எத்தனை விஷயங்கள் கதையா இயேசு கிறிஸ்து கேட்ட சீஷர்கள் தான், அநேக போதனைகள் அவர் மூலியமே கேட்டவங்க தான், ஆனா அவங்களுக்கு என்ன இல்ல, மாறா தன்மை இல்ல. அதுதான் இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்குது இந்த கான்ஸ்டன்சி, மாறா தன்மை. அப்படின்னா அது அவங்களால என்ன பண்ணல, பொறுமையா இருக்க முடியல. அவங்க இந்த ஒரு விஷயத்தை இன்முகமாக இந்த உபத்திரவத்தை இன்முகத்தோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு மனப்பக்குவம் அவங்க இடத்துல இல்ல. இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா கூட இருக்கு. அப்போ இந்த விஷயத்துல பார்க்கும்போது சாத்தான் இந்த நாட்கள் கூட இப்ப கடைசி காலத்துல அர்ப்பணித்திருக்கிற குறிப்பா ஹவுஸ் ஆஃப் காட் நான் தேவனுடைய வீட்டுல குறிப்பா அர்ப்பணித்திருக்கிறவங்க மத்தியில என்ன ஒரு விஷயம் நடக்க போதுன்னா, ஒரு ஸ்பெஷல் லைசன்ஸ் சாத்தான் வாங்கியிருக்கான, ஸ்பெஷல் லைசன்ஸ் வாங்குவான, வாங்கிட்டு இந்த நாட்கள்ல ஒரு சோதனையில அங்க அனுமதிக்கு ஏகப்பட்ட திட்டங்கள் அவங்க வச்சிருக்கான். பார்க்கும்போது இன்னைக்கு சபையில பார்க்கும்போது பத்து நாட்கள் நீங்க நல்லா பாருங்க, அநேக சபைகளை பாருங்க, ஏகப்பட்ட பிரிவினைகள் வரும், வாக்குவாதங்கள் சீஷர்கள் மத்தியில குழப்பங்கள் வந்தது போல இன்னைக்கு நம்ம மத்தியில சகோதரர்கள் மத்தியில நாம பேசுறது அவங்களுக்கு விரோதமா இருக்கும், இவரே அவரே என்ன பத்தி பேசுறாரு, இப்படி சில குறைகளை பார்த்து சில பிரிவுகளை வரத்துக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தான் இந்த ஒரு காலப்பகுதி. அதாவது பஸ்கால் சீசன் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப நீங்க சபையில பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம சில அனுமதிப்பட்ட சில சோதனைகள் நம்ம மத்தியில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு இருதயம் மாறா தன்மை கொண்ட இந்த ஒரு பெருமை அதாவது பொறுமையை பெற்றிருக்க வேண்டும். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாறா தன்மை உள்ள இந்த பொறுமை. சிம்பிள் சிம்பிள் யோகுவின் பொறுமை குறித்தே கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருடைய முன்னிலைமை பின்னிலைமை அந்த பொறுமை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம். இன்னும் அநேகருடைய பொறுமையை குறித்து விளக்கங்கள் வைக்கலாம். ஆனா அந்த பொறுமை ஒரு நேரம் இருந்துச்சு ஒரு நேரத்தில் இல்ல. ஆனா புது சிஷ்டியா அழைக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய குணலட்சணத்துல இந்த ஒரு பொறுமை எப்படி இருக்கணும்னா மாறா தன்மை கொண்ட ஒரு குணலட்சணமாக கண்டிப்பா காணப்படும். இதை குறித்து நீங்க 2090 பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஒரு ரீபிள்ஸ் பூத்துக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா பழையத்திலும் எல்லா வசனத்திலும் இந்த ஒரு விஷயத்த மெயினா வச்சுதான் எழுதுற. அதனால ஒரு கோர்வையான உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் இது கிடையாது. இது நீங்க குணலட்சணத்துல உண்மையாலுமே உங்களுடைய சரீரத்தை எக்ஸாமின் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குதா இந்த குணலட்சணம். நான் இந்த போய்தான் மாறத்தன்மையோட இந்த பொறுமை பெற்றிருக்கிறேன்னா அநேக குணலட்சணங்கள் மத்தியில் இருக்குது. நான் யாரையும் பொய் பேச மாட்டேன், யாரையும் குறை சொல்ல மாட்டேன், யாரையும் ஏமாத்த மாட்டேன். இன்னும் சாந்தத்தோடு இருப்பேன் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா முக்கியமான குணலட்சணம் என்ன இருக்கணும் பொறுமை. இந்த பொறுமை உள்ளவர்கள் தான் அநேக ஜீவிகள் எடுத்து பெற்றிருக்கிறாங்க, அநேகர் தான் ஓடத்து வெற்றியாக ஓடி முடிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த பொறுமை என்ன ஒரு விஷயம் பார்க்கும்போது அதாவது நான் நிறைய தொல்லைகள் சகிச்சு கொண்டிருக்கும் போது இதனால நான் என் ஓடத்தை ஓடி முடிச்சுனா அதை பத்தி நாங்க சொல்ல வரல. இது மேக்ரோ துணியா கிடையாது மாறாத இது என்னது ஒப்பமணி. அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஒரு கான்ஸ்டன்சி சியர்ஃபுல் என்டூரன்ஸ் ஹோப்ஃபுல் வில்லிங் அண்ட் பேஷன் மேனர். இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் மத்தியில் வைக்கிறோம் நம்ம. அது ரொம்ப முக்கியமான நீங்க மனதில் வேறுண்டப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு குணலட்சணம். அப்போ அங்க பார்க்கும்போது ஏன் ஒரு விஷயத்தையும் காணப்போதான பத்தா நேரத்தில் ராஜ்யத்தில் நம்ம பார்க்கும்போது முழு உலகத்தையும் என்ன பண்ண போறோம் நியாயத்துக்கு போறோம் சரிங்களா. அப்போ இந்த ஒரு ஆசீர்வதிக்கும் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதாவது இந்த ஒரு விஷயத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள போறதுக்காக நம்ம இருக்கிறதுனால இங்க சோதிக்கப்பட்ட ஒரு பொண்ணாக விளங்க முடியாத இந்த ஒரு குணலட்சணத்தை நம்ம மத்தியில் அங்க அனுமதிக்கிறதாக கூட எங்க பிரதர் எழுதியிருக்காரு. அப்போ ரொம்ப பார்க்கும்போது இன்னும் கூட பார்க்கும்போது கொடூரமான சோதனைகள் கூட மத்தியில் வரத்துக்கு அனுமதிக்கப்பட்டு வரதுக்கு அங்க வாய்ப்புகள் கூட அங்க இருக்குது. ஆனா நம்ம ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம் 2 Samuel 16:6-13 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. என்ன பண்றாங்க தாவீது மேலும் சக ஊழியக்காரர்கள் என்ன பண்றாங்க தற்கொலை இருந்தா சீமையோ அவனை தூஷித்து எனக்கும் உங்களுக்கும் என்ன அவன் என்னை தூஷிக்கட்டும் பாத்தீங்களா. இந்த ஒரு விஷயத்த நீங்க நிறைய சப்ஜெக்ட்ல கேட்டிருப்பீங்க, இது கூட விளக்கமா கொடுக்க போறது கிடையாது. மாறாக என்ன விஷயம்னா அவர் என்ன பண்ணாரு அவர் தூசிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கிறார். உண்மையே சொல்லும்போது என்ன சொன்னாரு இது தேவனா அனுமதிச்சிருக்கிறாரு. என்ன தூசிக்கிறதுக்கு தேவன என்ன பண்ணிருக்காரு கடலுக்கு கொடுத்திருக்காரு அனுமதி கொடுத்திருக்காரு. அதனால நான் என்ன பண்றேன் இப்படியாவது என்னுடைய பிரச்சனை இவன் மூலியமா என்ன பண்ணிக்கிறேன் சரி பண்ணிக்கிறேன்பா. அவர் அங்க அனுமதி கொடுத்துக்கிறதுல அந்த ஒரு கல்லெறிகிறத தீமையான பேச்சுகளை என்ன பண்ணாருன்னா பொறுமையோட கூட அங்க வாங்கிட்டார். பாருங்க அவருடைய குணலட்சணம் பாருங்க. நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் நம்ம நேரம் திட்டினாலும் அப்படிலாம் திட்டாதீங்க. நீங்க வேணா நான் வந்து போலீஸ்ல காட்டி கொடுத்துருங்க. அது நம்ம தப்பு பண்ணா கூட அது திட்டு வந்ததுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம் தயாராக மாட்டோம். நீங்க உங்க மனநிலைமை சில விஷயங்களை நீங்க பார்க்கலாம். உலகக்காரங்களை நிறைய விஷயங்கள் இப்பதான் நடக்குது. தப்பு பண்ணா குண தண்டனை வாங்கறதுக்கு அவங்க இல்ல மனசு இல்ல அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்ல பொறுமை இல்ல காலேஜ் தான் உலகத்துல போயிட்டு இருக்குது. ஆனா கண்டிப்பா அர்ப்பணித்திருக்கிற நம்ம என்ன பண்ணணும்னா, நாம இங்க தியானிக்கிற இந்த ஒரு பேஷன், அதாவது நம்ம அதோட விளக்கம் சொல்ல தேவை, இதெல்லாம் நம்ம கண்டிப்பா கண்டிப்பிட்டு இருக்கணும். இன்னும் கூட யோபு 2:9 பாருங்க, யோபு 2:9 இது கூட நீங்க கடந்த வகுப்புல கூட கேட்டிருப்பீங்க, யோகியினுடைய பொறுமை. அப்போ என்ன பண்ண, எல்லாருமே துஷ்டம், மனைவி என்ன பண்ணுவாங்க, நல்லா அன்பா பராமரிச்சிருப்பாங்க, இருப்பாங்க, பாதுகாப்பாங்க நினைச்சு அந்த மனைவி என்ன பண்றாங்க, இப்போ விஷயம் வந்து போச்சு, இன்னமும் அவன் ஜீவனை வச்சிருக்கிற என்ன பண்ண, தேவனை தூசிச்சு ஜீவனை விடு. அப்ப கூட யோகு என்ன பண்ணாரு, எல்லாமே கத்தர் கொடுத்தா கத்தெடுத்தான்னு சொல்லி அவங்க பொறுமையா இருந்த அந்த குணலட்சணத்தை இங்க பாக்குறோம் நம்ம. சோ இந்த ஒரு குணலட்சணம் கூட அங்க முக்கியமா கூட இருக்குது, அதெல்லாம் நம்ம ஏற்கனவே தியானிச்சு விஷயம் தான். கத்தராய ஏசு கிறிஸ்துடைய பொறுமையை நீங்க பாத்துக்கிறீங்களா, கத்தராய ஏசு கிறிஸ்துடைய பொறுமை. அவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய சீஷர்கள் பார்க்கும் போது ரொம்ப அதிகமா படிச்சவங்களா, எல்லாம் எம்மட்டு வாங்கினவங்களா இல்ல, எல்லாமே என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிக்கிறவங்க. இவர் ஒண்ணு சொல்லுவாரு, அவங்க ஒண்ணு யோசிப்பாங்க, எல்லாம் கான்ட்ரோவர்சியா இருக்கும், அவங்களுக்கு புரியவே புரியாது. நான் சாக போனேன்னு சொல்லிட்டு வருவாரு, இவங்க சாகக்கூடாதுன்னு பேசல சொல்லுவாரு. இவரு தேவன தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தன்னுடைய சித்தத்தை ஒப்பு கொடுக்கறதுக்கு இவர் சொல்லிட்டு இருப்பாரு, அவங்க மாட்டுக்கிறதுக்கு அவங்க வச்சுட்டே இருப்பாங்க. சாப்பிட வரைக்குமே போகும்போது இவரே நாளைக்கு போய் சாவர நிலைமையில இருக்கிறார். அதான் தன்னை இந்த விதமாக மறைக்க போறேன்னு சொல்லிட்டு வரும்போது எனக்கு என்ன பண்ணுங்க, நீங்க உங்க ராஜ்யத்துல இப்படி ஒரு சீட்டு இப்படி ஒரு சீட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது எப்படி இருக்கும், நாளைக்கு இந்த மாதிரி நான் மறைக்க போறேன்னு அவர் தெரியும். சிலுவையில என்ன தூக்கம் அங்க போட்டுருவாங்க, என்ன ஆணிகள் அடிச்சு அங்க கொலை செஞ்சிருவாங்க. இன்னும் கூட அந்த விஷயத்துல அவர் மைண்ட்ல ஓட்டுக்கும் போது அங்கிருந்து ஒருத்தர் வந்து எனக்கு இப்ப ஒரு சீட் கொடுங்கப்பா, இந்த லெப்ட் ஒருத்தர் ரைட்டு. அப்போ இப்ப எல்லாம் வரும்போது அவர் எவ்வளவு பொறுமையா இருந்திருப்பாரு யோசிச்சு பாருங்க. நாளைக்கு நம்ம சாக போன ஒரு திருக்கு தரிசன மத்தியில வந்து சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, நம்முடைய மனநிலம் என்ன இருக்கும், நாளைக்கு 8 மணிக்குன்னா அன்னைக்கு காலையில 6 மணிக்கே செத்துட்டு வரணும். ஏன்னா நம்முடைய மனநிலை அப்படி பக்குவப்பட்டிருக்குது, அந்த அளவுக்கு பொறுமையின்மையை மத்தியில காணப்படுது. அப்போ இந்த ஒரு பொறுமை எப்படி இருக்குன்னா, எதையுமே தாங்கிக் கொண்டு இந்த ஒரு திவ்ய ஓட்டத்தை வெற்றியாக ஓடி முடிக்கக்கூடிய ஒரு பாங்காக பக்குவமாக கூட அங்க அமையும்னு சொல்லி பாக்கிறோம். மத்தைய 4:6 வச்சு பாருங்க, மத்தைய 4:6 மத்தையும் 4:6 பார்க்கும்போது இது ஒரு வசன பகுதி சிம்பிளா நம்ம போட்டிருக்கு, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். இது எவ்வளவு ஒரு டஃப் வேர்டு, இப்ப நாம் இந்த வசனத்தை சொல்லல, இது வேணா நீங்க தனிப்பட்ட முறையில தியானம் பண்ணி பாருங்க. நீ தேவனுடைய குமாரனே ஆனால், இது சிந்தையில நடந்த ஒரு விஷயம்தான், புரியுதுங்களா. அப்போ இது ரொம்ப டஃப் வேர்டு. இந்த வார்த்தையை கேட்கும் போது கூட கத்ரா இயேசுக்கு என்ன பண்ண, அழகா பதில் கொடுக்கற, சிந்தையிலே அங்க பதில் கொடுக்கறாரு. பாவம் அங்க கூட அவர் என்ன பண்றாரு, பதட்டப்பட்டு என்ன பண்ண, அவர் இருக்கிற மகிமையை அவர் வெளிப்படுத்தல, அங்க பொறுமையா கரெக்டா செயல்படுறாரு. அப்போ இப்படித்தான் இன்ன விதமா தான் நம்முடைய ஆத்மாக்களை பொறுமையோடு காத்துக்கொள்ள முடியும், புரியுதுங்களா. இந்த பொறுமைங்கிற விஷயத்துக்கு அர்த்தம் நம்ம முன்னாடி சொல்லியாச்சு. அப்போ என்ன விதமான பொறுமையை நம்ம இதயத்தை காத்துக்கொள்றது, நம்முடைய ஆத்மாக்களை காத்துக்கொள்றதுன்னா இந்த ஒரு பொறுமை. அப்போ த பேஷன்ஸ் அப்படிங்கறது ஒரு எலிமெண்டா நம்முடைய குணலட்சணத்துல ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியதா கண்டிப்பாக இருக்கணும். இதை நம்ம மறந்துட வேணாம், அதை மாற்றிட வேணாம். அப்போ இன்னும் கூட நாங்க ஒரு வசன பகுதி உங்களுக்கு மத்தியில வைக்கிறோம் பாருங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். என்னென்ன விஷயங்கள்ல நம்முடைய விஷயங்கள் பொறுமை இழக்க செய்து, இது மாம்சத்துல, அதே நேரத்துல என்னென்ன விஷயங்கள் பொறுமையாய் நம்ம காண்பிக்க வேண்டும் அவருக்குரிய விதத்துல, அத விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 18:14 அப்போஸ்தலர் 18:14 பவுல் பேசுகிறதுக்கு எத்தனை பண்ணுகையில் இது ஒரு அநியாயமாய் பாத்தீங்களா. அப்போ இங்க என்ன குணலட்சணத்தை வெளிப்படுத்துறாங்க, பொறுமை. எப்போ எந்த விஷயத்துல அநியாயம் அல்லது பொல்லாத நடக்கும் போது என்ன காட்டுறாங்க, பொறுமை. இன்னும் கூட நீங்க பார்க்கும் போது அப்போஸ்தலர் 24:4 வாசி பாருங்க, அப்ப அநேக வார்த்தை சொன்னா என்ன ஆயிரும், நம்ம பொறுமை. ரொம்ப நேரம் பேசுனீங்களா நீங்க இளைஞர் போது ரொம்ப நேரம் பேசிட்டீங்க. அப்போ சில நேரங்களில் பொறுமை இலக்கு செய்யுது. அப்ப அநேக வார்த்தைகளை பேசிட்டேன்னு வச்சுங்க, இவர் பாட்டு பேசிட்டே இருப்பாரு. இவர் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்போம். காரணம் என்னன்னா, அவர் பேசுறத கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், வாங்கியிருக்க மாட்டோம், ஏன்னா பொறுமை இருந்திருப்போம். அப்போ இந்த விஷயங்கள், இந்த ஒரு விஷயங்கள் கூட மாம்சத்தின் ரீதியாக பார்க்கும்போது பொறுமை இலக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயமா கூட அங்க இருக்குது. இன்னும் கூட பார்க்கும்போது ரோமர் 3 25 வாசிச்சு பாருங்க. ரோமர் பாத்தீங்களா, நடந்த எல்லா முற்காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவங்கள் பார்க்கும்போது அநேக முறை தப்பு செய்வாங்க, மன திரும்புவாங்க, தப்பு செய்ய மன திரும்ப. அப்ப என்ன பண்ணார் தேவன், அவங்களுடைய பாவங்களின் மேல என்ன இருக்காரு, பொறுமையா இருக்கிறாரு. பாருங்க, இந்த ஒரு மாம்ச பலவீனங்கள் மேல அவர் பொறுமையா இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்துல நாம பாக்குறோம். இன்னும் கூட பார்க்கும்போது நாம இன்னைக்கு ஆவிக்குரிய ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கிற நாம எந்தெந்த ஒரு விஷயத்துல பொறுமையா அங்க காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரோமர் 5:3 வாசிச்சு பாருங்க. ரோமர் 5:3 இதுதான் பாருங்க. இப்ப இது கொஞ்சம் இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை வசந்த படிச்சிருப்பீங்க. உபத்திரம் எப்படிங்க பொறுமை உண்டாக்கும், நல்லா யோசிச்சு பாருங்க. டெய்லி வந்து ஒரு மனுஷன் வந்து குடிச்சிட்டு வந்துட்டு உங்க வீட்டுக்கு மேல தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறான்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் நாள் சரி வசனம் பிரதர் சொல்லிருக்கிறாரு, மாறா தன்மையா நம்ம பொறுமையாங்க காண்பிக்கணும் அப்படின்னு வெளிப்படுத்துறீங்க. 2 வந்துட்டாரு, 3 வந்துட்டாரு, இப்படி 5 தொடர்ந்து உங்க தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, பொறுமையாவது மண்ணாங்கட்டியாவது யாரா பாப்பீங்க. காரணம் என்னன்னா, பொறுமை இலக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அநேகமாக நம்ம மத்தியில வரும். ஆனா இந்த ஒரு குணலட்சணம் எப்படி இருக்கணும்னா, கான்ஸ்டன்சி, மாறா தன்மை அங்க பெற்றிருக்கணும். அதுதான் பொறுமையோட அர்த்தம், ஒப்போமணி. புரியுதுங்களா? இது எப்பயுமே நம்முடைய குணலட்சணம், ஆவிக்குறி ஓட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குணலட்சணமாக இருக்குது. இன்னும் கூட நம்ம பார்க்கும்போது ரோமர் 15:4 வச்சு பாருங்க. போதும் சிஸ்டர். அப்போ தேவ வசனத்திலேயும் அநேகமாக கேட்கும் போது யோவான் 17 கொடுக்கும்போது அது என்ன பண்ணுது, பரிசுத்தமானது. அப்போ இதுல அநேக முறை கேட்க 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 அந்த சத்தியம் நம்ம என்ன பண்ணுது, குணப்படுத்துது, நம்மளை உருவாக்குது, நம்ம வழி எடுத்தது. ஒரு நல்ல ஜீவ கற்களா கூட அங்க ஷேப் உள்ள ஒரு குணலட்சணத்தை அங்க உண்டாக்க கூட நம்ம பாக்குறோம். அப்ப தேவ வசனத்தால் உண்டாகும் பொறுமையை கூட நம்ம என்ன பண்ணணும், காத்து நடக்க வேண்டியது ஒரு அவசியமான ஒரு குணலட்சணமா கூட இருக்குது. அப்போ இந்த பொறுமை கூட அங்க வேண்டியும். இன்னும் கூட நம்ம பார்க்கும்போது ஒரு இந்த வசன பகுதி கொஞ்சம் நீங்க மெடிடேஷன் பண்ணி பாருங்க. தனிப்பட்ட முறையில் 1 தெசலோனிக்கேயர் 1:2 வாசிச்சு பாருங்க. சரி போதும் சிஸ்டர், அது அதாவது இந்த வசனம் போதும் நான் நோட் பண்ணல. அதாவது நம் காணாததை நம்பினால் அது வருகிறதுக்கு பொறுமையாக காத்திருப்போம். அப்போ நம்ம காணாததை நம்பினால் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், அது வரதுக்கு என்ன பண்ணுவோம். இன்னைக்கு கிறிஸ்துவோட கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வந்துச்சா, இருக்கும்போது லைட்டா கண்ணெல்லாம் தொக்குது, கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன் இது இருந்தாலும் நான் பொறுமையா இருக்கிறேன். இந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது, அதாவது கிறிஸ்தேசுடைய கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் வந்துச்சா, வந்துச்சா வரலையா, வந்துச்சா வரலாம் கேட்டுக்குங்க, வந்துட்டீங்க கேட்டுக்குங்க. கண்ணுக்கு தெரியல, கண்ணுக்கு தெரிகிற சரி ஓகே, சரி குழப்பம் வேண்டாம். இன்னும் கண்ணுக்கு தெரிகிற ஆவிக்குரிய அரசாட்சி இன்னும் வரல, கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய அரசாட்சி இப்ப நடந்துட்டு இருக்குது. சரிங்களா, இதுல குழப்பம் வேண்டாம். அப்போ அங்க பார்க்கும்போது இந்த கண்ணுக்கு தெரிகிற அரசாட்சி வரது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு என்ன வேணும், பொறுமை வேணும். அது தாமதிக்கும், ஆனா கண்டிப்பா என்ன வரும், வரும். இந்த ஒரு விசுவாச ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கிற விஷயத்தை நம்ம கூட மறந்துட வேணும். அதுக்குத்தான் இந்த ஓட்டத்துல என்ன வேணும்னா, பொறுமை வேணும். ஒரு சின்ன பள்ளிக்கூடத்துல ஒரு கதை சொல்லுவாங்க, ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா தங்க புதையல் தோண்டத்துக்கு குழி நோண்டிட்டே இருந்தாராம், 5 நோண்டினாராம், இன்னொரு 2 நோண்டினா அந்த புதையல் கிடைச்சிருக்குமா, அதுக்கு பொறுமை இல்லாம போயிட்டாராம். அடுத்தவர் வந்து ஒரே ஒரு நோண்டினா அந்த புதையல் கிடைச்சிச்சான். காரணம், 5 நோண்டவரைக்கும் கெப்பாசிட்டி இருந்து மனம் பொறுத்துட்டு இருந்தாரு, ஒரு கொஞ்சம் பிரயாசப்பட்டதான அது கிடைச்சிருக்கும். அது கூட நம்முடைய இந்த ஒரு ஓட்டத்துல கொஞ்சம் இன்னொரு குறிப்பிட்ட நாட்களோ மாதங்களோ இல்ல வருஷங்களோ இருக்குது. இவ்வளவு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வெற்றிகரமாக சிறப்பாக பாதுகாப்பா ஷேப்பா ஜீவ கற்களாக மாத்தியாச்சு, கொஞ்ச காலத்துக்குள்ள கொஞ்சம் பொறுமை இன்மை இல்லைன்னா என்ன ஆயிரும்? ஓட்டம் போய் பேச வேண்டாம். ஆமே நல்லா சொல்லிட்டு இருந்தோம்னா, இல்ல சபைக்கே போகாம வீட்டுல இருந்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? தேவனை அங்கீகரிப்பாரா? தேவனுடைய ஆலயத்தில் ஒரு ஜீவ கற்கலாம், பரவாயில்ல சூப்பரா கல் அனுத்தில் வச்சுப்பாரா? அப்போ இந்த பொறுமைங்கிறது இப்பதான் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணும், அதாவது மாறா தன்மை. அது மாறா தன்மையா என்னன்னா, அது ஜீவ கற்களால தேவனுடைய ஆலயத்தில் கண்டிப்பா இயஞ்சிடும், இயஞ்சாதான் இந்த மாறா தன்மை அங்க நிலைச்சு நிற்கும். அப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த பொறுமை அங்க இருக்குதா சொல்லி கூட பாக்குறோம். கட்சியாக்குன்னு ஒரு வசனம் வாசிக்கலாம், எப்ரேயர் 6:15 வாசிங்க. எப்ரேயர் பாத்தீங்களா, அவங்க பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தம் பண்ணப்பட்டது பெற்றார். நம்மளுக்கும் அதே மாதிரிதான், நம்ம என்ன பண்ணும்? பொறுமையாக காத்திருந்து பின்வரும் இந்த உலகத்தை ஆளக்கூடிய இந்த அரசாட்சி, தேவனுடைய அரசாட்சியில் நம்ம கண்டிப்பா பங்கு போறதுக்கு என்ன பண்ணும்? நம்ம பொறுமை ரொம்ப அவசியமா இருக்கு கூட இருந்து. இன்னும் 11 வாசிங்க, எப்ரேயர் 11. ஆமா, அவன் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எல்லா ஒரு விஷயத்தையும் நம்ம பத்தி தியானிக்கலாம். இதுல நம்ம தியானிச்ச பகுதியும் நான் ஒரு ரொம்ப சிம்பிளா நான் தான் உங்களுக்கு ஒரு சாரம் மட்டும் தான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு விஷயங்கள்ல பார்க்கும்போது பிரதர் எழுதியிருக்கும் போது கண்டிப்பா ஒரு 8 அங்க எழுதிருக்காரு A4 சைஸ்ல. அதை நம்ம தியானிச்சு மெடிடேஷன் பண்ணி எடுக்கணும்னா கண்டிப்பா இந்த நேரம் போதாது, இன்னொரு 3 மணி நேரம் கண்டிப்பா எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஏன்னா இந்த கான்ஸ்டன்சி, எண்டூரன்ஸ், கேர்ஃபுல் இதை பத்தியே தான் பேசிக்கிறாரு, ரிப்பீட்டடா பேசிக்கிறாரு. ஆனா ஒவ்வொரு பாயிண்ட்டும் இங்கிலீஷ்ல படிக்கும் போது அது ஒவ்வொரு டைமும் ஆணி வச்சு குத்தின மாதிரியே எனக்கு இருந்துச்சு. காரணம், இந்த ஒரு விஷயத்த அவர் ரிப்பீட்டடா தான் சொல்லிட்டு, ஆனா அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய ஒரு முக்கிய குணலட்சணங்கிறத என்னால புரிஞ்சு கொள்ள முடியும். அதே போல இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு எந்த வகையில உங்க மனதில பந்திச்சோ இல்லையோ, ஆனா இந்த ஒரு பொறுமையை இழக்கக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணிருங்க. இந்த ஒரு மாறா தன்மை, மனம் முகந்து ஏற்றுக்கொள்ளுதல், இன்முகத்தோடு கூடிய தொல்லையை சகித்தல், அல்லது பொறுமையாகவே இருக்கிற இந்த ஒரு குணலட்சணம் உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கணும். தேவன் தாமே இந்த ஒரு வாய்ப்பு உங்கள் மத்தியில பேச அனுமதி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன்.
கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய ஒரு நாள் ஆவிக்குரிய கூடுகையில் முதல் கட்டமாக பொறுமை என்ற தலைப்பில் நம்முடைய சகோதரர் செய்தி கொடுத்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பொறுமை, இந்த கடைசி காலகட்டத்தில் வாழக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு இந்த பொறுமை மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. நம்முடைய ரோல் மாடல் ரட்சகர் கூட முக்கியமான இடத்தில், எல்லா இடத்திலும் கூட நம்முடைய ரட்சகர் அந்த ஒரு பொறுமையை அவர் பின்பற்றினார். அது போலவே நம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றக்கூடிய அந்த பரிசுத்தவான்கள் கூட அந்த பொறுமையை காத்துக் கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்த்திருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளை, அந்த பொறுமையை கூட நம்மளுடைய சுய எண்ணம் நிறைவேறுவதற்காக பல்லை கடித்துக் கொண்டு வேற வழி இல்லாம பொறுமையா இருப்போம் அப்படின்னு கிடையாது. அந்த முழு இருதயத்திலிருந்து ஆழத்திலிருந்து நம்முடைய சகோதரர்கள் மாத்திரமல்ல உலக ஜனங்கள்கிட்டையும் கூட நம்முடைய அந்த பொறுமையை காத்துக் கொள்வது மிக அவசியமானதாக இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாள் கூடுகையில் முதல் கட்டமாக பொறுமை என்ற சப்ஜெக்டை கொடுத்த முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம் ரட்சகர் இயேசு கிறிஸ்துக்கும் கோடான கோடி நன்றிகளை நாம் செலுத்திக் கொண்டு செய்தி கொடுத்த சகோதரருக்கும் கூட நாம் நன்றியை செலுத்திக் கொள்கிறோம். ஒரு 15 நிமிடம் உங்களுக்காக டீ பிரேக், தேநீர் பிளஸ் வடை உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டுள்ளது. ஒரு 15 நிமிடம் மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய இருக்கையில் நீங்கள் அமரும்படியாக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.